2023 ஏப்ரல் மாத தென்றல் இதழில் நேர்காணல் பகுதியில் ஸ்ரீகாந்த் ஸ்ரீனிவாசாவுடன் அரவிந்த் சுவாமிநாதனின் உரையாடல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஸ்ரீகாந்த் ஸ்ரீனிவாசாவுக்கு அறிமுகம் தேவையில்லை. செப்டம்பர் 2015 தென்றல் இதழினை பார்க்கவும். தென்றல் வாசகர்கள் நன்கு அறிந்த முகம், ஏன் குரலும் கூட. அவரது தமிழ் ஆடியோ புக்ஸ் .com உலக அளவில் தமிழர்களிடையே மிக பிரபலமான தளம். பாட்காஸ்டிங், ஆடியோ புக், மின்னூல் என்று பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வரும் அவருடன் உரையாடினோம். அதில் இருந்து வணக்கம், உங்கள் இளமை பருவத்தை நினைவு கூறுவோமா? வணக்கம், நான் பிறந்தது சென்னை திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி பெருமாள் கோவில் அருகிலுள்ள தெருவில் வசித்தேன். புகழ்பெற்ற ஹிந்து உயர்நிலைப் பள்ளியில் படித்தேன். ஊவே ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் அவர்களிடம் காலி வேளையில் 4000 திவ்ய பிரபந்தம் கற்றேன். மாலையில் ஸ்தல சயனம் ஐயங்காரிடம் ஸ்ரீரங்க கத்தியம், சரணாகதி கத்தியம் போன்ற பல தோத்திர பாடல்களை கற்றுக்கொண்டேன். பாலகிருஷ்ண சாஸ்திரிகள், முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் போன்றோரின் கதா காலட்சேபங்கள் ஹிந்து ஹைஸ்கூலில் நடக்கும். அதற்கு பாட்டி அத்தைகளுடன் செல்வேன். இவையெல்லாம் பின்னாளில் எனக்கு ஆன்மீக பற்று அதிகரிக்க காரணமாக இருந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். பள்ளியில் பகவத்கீதை, சகஸ்ரநாமம் மற்றும் மனப்பாட பாடல் ஒப்பிக்கும் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகள் பெற்றேன். கிரிக்கெட் பொழுதுபோக்காக இருந்தது. பின்னர் நங்கநல்லூரில் வசித்தோம். ஆலந்தூர் நிதி ஹைஸ்கூலில் மேல்நிலை கல்வி, ஏஎம் ஜெயின் கல்லூரியில் கணித பட்டப்படிப்பு, லயோலா கல்லூரியில் MBA படித்தேன். அருமை, நாடக ஆர்வம் வந்தது எப்படி? சென்னை ஹியூமர் கிளப்பில் உறுப்பினர் ஆனேன். அதில் பொறுப்பாளராக இருந்த கவிதாலயா கோவிந்தராஜன் சார் என்னை மிகவும் ஊக்குவித்தார். பல மேடைகளில் நகைச்சுவை அரங்குகளில் பேசினேன். அதுதான் ஆரம்பம். RS மனோகர், YG மகேந்திரன், மௌலி, SV சேகர், கிரேசி மோகன் போன்றோரின் நாடகங்களால் நாடக ஆர்வம் வந்தது. மெரினாவின் தனி குடித்தனம், கால்கட்டு போன்ற நாடக கேசட்டுகள், வானொலிகளில் ஒலிபரப்பாகும் நாடகங்கள் போன்றவற்றை கேட்டு நாடக ஆர்வம் அதிகமானது. நடிக்கும் ஆர்வம் வந்தது. கல்லூரியில் படிக்கும்போது பிரிட்டிஷ் கவுன்சிலில் நடக்கும் ஆங்கில நாடகங்கள் சிலவற்றில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. திரைப்பட நடிகர் விக்ரமுடன் சேர்ந்து நடித்திருக்கிறேன். வாய்ஸ் கல்ச்சர், வோக்கல் டெக்னிக் எல்லாம் அப்போது கற்றுக்கொண்டேன். அது இப்போது எனக்கு மிக உதவியாக இருக்கிறது. அமெரிக்காவிற்கு எப்போது வந்தீர்கள்? அப்போதைய அமெரிக்க வாழ்க்கை எப்படி இருந்தது? 25 வருடங்களுக்கு முன் Big 5 கன்சல்டிங் மூலமாக வேலை கிடைத்து அமெரிக்கா வந்தேன். புலம்பெயர்ந்து வருபவர்களுக்கான மனநிலை எனக்கும் இருந்தது. முதல் 3 வருடம் மிகவும் பிஸியாக இருந்தேன். நிறைய பயணம் செய்ய வேண்டியதாக இருந்தது. அதில் தமிழர்களை சந்திக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய நட்புகள் உருவாகின. அமெரிக்கா பற்றிய புரிதல் மெல்ல மெல்ல ஏற்பட்டது. ஸ்டான்ஃபோர்ட் கல்லூரியில் வானொலி நிகழ்ச்சி ஒன்று செய்யும் வாய்ப்பு நண்பர் சுதாகரனின் மோஸ்ட்லி தமிழ் மூலம் கிடைத்தது. பின்னர் 2005 முதல் 2016 வரை 11 வருடங்கள் 550 மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நானே செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. பல தரப்பட்டவர்களை சந்திக்க முடிந்தது. நாடகம், விளையாட்டு, அரசியல் என்று எல்லாமே செய்தோம். அப்போதைய ஜனாதிபதி ஒபாமாவின் பேச்சை ஒலிபரப்பும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது, மறக்க முடியாதது. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேஷன் செய்தேன். பாரதி தமிழ்ச்சங்கம், பே ஏரியா தமிழ் மன்றம், இட்ஸ் டிஃப் போன்றவற்றின் மூலம் பொது தொண்டு செய்யும் வாய்ப்புகள் கிடைத்தன. பல நிதி திரட்டும் நிகழ்ச்சிகளை செய்தோம். த மோஸ்ட் லிசன்ட் ஷோ இன் பே ஏரியா இஸ் இட்ஸ் டிஃப் ரேடியோ. கலை, கலை சார்ந்த முயற்சிகள், பொது தொண்டுகள் என்பதாக எனது அப்போதைய அமெரிக்க வாழ்க்கை இருந்தது. அமெரிக்காவில் உங்கள் நாடக அனுபவங்கள் குறித்து. இளவயதிலேயே இருந்த நாடக ஈடுபாடு அமெரிக்கா வந்த பின்னும் தொடர்ந்தது. மணி மணிவண்ணனின் பாரதி நாடக மன்றம் அதற்கு உறுதுணையாக இருந்தது. தீபா ராமானுஜம் நாடகங்கள், பிரியா கிரியேஷன்ஸ் நாடகங்கள், அலெக்ஸ் பாபு நாடகங்கள் என்று பலவற்றில் நாடகங்களில் நடித்தேன். பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்தை மேடை நாடகம் ஆக்கச் செய்த மதுர பாரதி ஐயா, கவிதையை எப்படி கவிதையாக படிப்பது, அதையே எப்படி வசனமாக சொல்வது என்றெல்லாம் சொல்லி கொடுத்தார். அவரே பீஷ்மராக நடித்தார். நான் துரியோதனனாக நடித்தேன். சகுனியாக சிவாசேஷப்பன் நடித்தார். பொன்னியின் செல்வன் நாடகத்தில் சுந்தர சோழனாக நடித்தேன். இந்திரா பார்த்தசாரதியின் ஸ்ரீ ராமானுஜர் நாடகத்தில் ராமானுஜராக நடித்தேன். பாரதியாரின் பேத்தி எழுதிய அக்னி குஞ்சு நாடகத்தில் பாரதியாராக நடித்தேன். பாலாஜி சீனிவாசனின் நாடகத்தில் கணித மேதை ராமானுஜமாக நடித்தேன். இவையெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள். மக்களிடமிருந்து மிக நல்ல வரவேற்பு கிடைத்தது. இந்த அனுபவங்கள் பின்னாளில் நான் ஆடியோ புத்தகங்கள் தயாரிக்கும் போது பல வகை குரல்கள் கொடுக்க உதவியது. 12 நாடகங்களில் முதன்மை பாத்திரத்தில் நடித்துள்ளேன். பாஞ்சாலி சபதம் நாடகத்தில் பல பாத்திரங்கள் இருக்க நீங்கள் துரியோதனன் பாத்திரத்தை தேர்ந்தெடுத்தது ஏன்? நான் உயரமாக இருப்பேன், தமிழை நன்கு உச்சரிப்பேன், டயலாக் டெலிவரியை சிறப்பாக செய்வேன். துரியோதனன் பாத்திரத்திற்கு நிறைய வசனம் இருந்ததும் அது ஒரு முக்கியமான பாத்திரம் என்பதும் தான் காரணம். மற்றபடி துரியோதனன் பாத்திரத்தை தேர்ந்தெடுக்க குறிப்பான காரணம் என்று எதுவும் இல்லை. சொல்லப்போனால் அந்த பாத்திரத்தில் நடிக்க நிறைய போட்டி இருந்தது. என் வசன உச்சரிப்பால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். மற்றபடி நான் பள்ளி நாட்களில் பாஞ்சாலி சபதம் நாடகத்தில் தர்மராக நடித்திருக்கிறேன். ஆஹா, உங்கள் நினைவாற்றல் வியக்க வைக்கிறது. அதை பற்றி சொல்லுங்களேன். அதற்கு காரணம், சிறு வயதில் பள்ளி மனப்பாட போட்டிகளில் கலந்து கொண்டதுதான். அப்போது பெற்ற பயிற்சிகள் நினைவாற்றலை வளர்த்து கொள்ள உதவின. அதுபோல என் தந்தையார் சொன்ன குட்டி குட்டி சம்ஸ்கிருத சுபாஷிதங்கள் இன்றைக்கும் நினைவில் உள்ளன. தொடர் பயிற்சி தான் நினைவாற்றலுக்கு முக்கிய காரணம். இப்போதும் என்னால் பாஞ்சாலி சபத நாடகத்தில் துரியோதனன் பேசிய வசனங்களை பேச முடியும். பேசி காண்பிக்கிறார். அருமை. தமிழ் ஆடியோ புக்ஸ் .com தளம் ஆரம்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஏன் எண்ணம் வந்தது? தமிழ் ஆடியோ புக்ஸ் .com இதை 2009 ஆரம்பித்தேன். 2005 வானொலி நிகழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கும் போது அவ்வப்போது சில கதைகளை வாசிப்பதுண்டு. அப்படித்தான் ஆரம்பித்தது தமிழ் ஆடியோ புக்ஸ் .com. ஆரம்பத்தில் அது எனக்கு ஒரு ஹாபியாகத்தான் இருந்தது. அலுவலக வேலை முடித்து வந்ததும் நேரம் கிடைத்தால் நாடகம், கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் கவனம் செலுத்தி கொண்டிருந்தேன். அப்போதுதான் இது போன்று குரல் பதிவு பற்றிய சிந்தனை வந்தது. வார இறுதி விடுமுறை நாட்களில் கதைகளை படித்து ஒலிப்பதிவு செய்ய ஆரம்பித்தேன். நண்பர்கள் அதனை ஊக்குவித்தனர். 14 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 100 மேற்பட்ட புத்தகங்களை வாசித்திருக்கிறேன். ஊவேசா அவரது காலகட்டத்தில் ஓலைச்சுவடிகளை பதிப்பித்து புத்தகங்களாக வெளியிட்டார். டாக்டர் கல்யாணசுந்தரம் ப்ராஜெக்ட் மதுரை திட்டத்திற்காக தன்னார்வ குழுக்களை கொண்டு 100 புத்தகங்களை டிஜிட்டல் வடிவில் கிடைக்கச் செய்தார். இதெல்லாம் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஏன் நம்முடைய டெக்னாலஜியை பயன்படுத்தி தமிழுக்கு ஏதாவது செய்யக்கூடாது என்று தோன்றியது. itsdiff.com வலைத்தளத்தில் அதன் விரிவாக தமிழுக்காக தமிழ் ஆடியோ புக்ஸ் .com என்பதனை தொடங்கினேன். அப்படி ஆரம்பித்தது இன்றைக்கு ஒரு பெரிய நெட்வொர்க்காக வளர்ந்து இருக்கிறது. இதற்கான புத்தகங்களை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள்? தமிழில் நிறைய பொக்கிஷங்கள் இருக்கின்றன. டிஜிட்டல் யுகம் தரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி இவற்றை பலரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும். இவற்றை நான் மட்டுமே படித்தால் முடியாது. அதனால் இதனை நண்பர்கள் பலரும் வாசித்து அனுப்புகின்றனர். நான் அந்த முயற்சியை ஒருங்கிணைக்கிறேன். நாட்டுடைமை ஆக்கப்பட்ட நூல்களை படிப்பது, ஆசிரியரின் அனுமதி பெற்று படிப்பது என்ற நோக்கத்தில் நான் செயலாற்றி வருகின்றேன். இதனை வாசிப்பவர்களுக்கு லகர 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 உச்சரிப்பு சரியாக இருக்க வேண்டும் என்பதை கட்டாயமாக வைத்துள்ளேன். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் என் குழுவில் இருக்கின்றனர். கட்டுரை அல்லது கதையை ஆண் குரலில் சொன்னால் நன்றாக இருக்குமா, பெண் குரலில் சொன்னால் நன்றாக இருக்குமா என்றெல்லாம் பரிசீலித்து ஆசிரியர்களிடம் உரையாடி அனுமதி பெற்று செய்கிறேன். அதனை வாசிப்பவர்களுக்கும் வெறுமனே வாசிப்பதற்கும் ஒலிநூலுக்கு வாசிப்பதற்கும் உள்ள வேறுபாட்டை விளக்கி பயிற்சி அளிக்கிறேன். உச்சரிப்பு சுத்தம், நாடகத்தன்மை எல்லாம் இருக்க வேண்டும். சென்னை, லண்டன், சிங்கப்பூரில் இருந்தெல்லாம் இந்த தளத்திற்கு வந்து வாசிக்கிறார்கள். அவர்களில் இல்லத்தரசிகள் உண்டு, கல்லூரி செல்பவர்கள் உண்டு, முனைவர் பட்ட மாணவியர் உண்டு, பலதரப்பட்ட மக்கள் ஆர்வத்துடன் இதில் பங்கெடுக்கிறார்கள். ஒலி புத்தகங்களின் இன்றைய தேவை மற்றும் எதிர்காலம் குறித்து சொல்லுங்களேன். கோவிட் சூழலில் பலருக்கும் வாழ்வாதார உதவியாக இந்த ஆடியோ புத்தகங்களை வாசிப்பது இருந்தது. வேலை இழந்த பலர் புத்தக வாசிப்புக்கு வந்து வாசித்து அதற்கான சன்மானம் பெற்றனர். இப்படி பலருக்கும் இந்த ஒலி புத்தகம் பொருளாதார ரீதியாகவும் மிக உதவியது. ஆசிரியர்களுக்கு நான் ராயல்டி கொடுக்கிறேன். இது எனக்கு ஒரு பொழுதுபோக்கு, சேவை நோக்கத்துடன் செய்கிறேன். நான் 2009 இதனை தொடங்கும் போது இதெல்லாம் அவ்வளவு பரவலாக தெரிந்திருக்கவில்லை. தற்போது பலராலும் விரும்பப்படும் ஒன்றாக இருக்கிறது. கண் பார்வை அற்றவர்களுக்கும் பார்வை குறைபாடு உடைய முதியோருக்கும் இந்த ஒலி நூல்கள் வரப்பிரசாதம். தமிழ் புரியும் ஆனால் படிக்க தெரியாது என்பவர்களுக்கும் இந்த ஆடியோ புத்தகங்கள் பயன் தருகின்றன. இதன் எதிர்காலம் மிக மிக சிறப்பாக இருக்கும் என்றுதான் கருதுகிறேன். இன்றைக்கு எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் மக்கள் ஆடியோ புக்கை கேட்கிறார்கள். வாக்கிங் போகும்போது, கார் ஓட்டும்போது, வீட்டு வேலை செய்யும்போது, தூங்கும் முன் என்று பலரும் பல நேரங்களில் ஒலி நூல்களை கேட்கிறார்கள். அந்த அளவு இன்று ரசனை வளர்ந்துள்ளது, இனி இன்னமும் வளரும். இதற்காக ஆரோலித்தி ஆடியோ என்னும் ஆடியோ பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் செய்ய போகிறேன். இதில் பாட்காஸ்டிங், ஒலி நூல், மின்னூல் எல்லாவற்றையும் தமிழுடன் பாரத பாரம்பரியம், இந்திய இலக்கியங்கள், பாரத கலாச்சாரத்துடன் சேர்த்து செயல்படுத்த திட்டம் உள்ளது. முதலில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில், அடுத்தடுத்து பிற மொழிகளில் தொடர உத்தேசம். அடடா, பெரிய திட்டம்தான். உங்கள் audiobooks.com தளத்தில் என்னவெல்லாம் இருக்கின்றன? அம்புலி மாமா கதைகள், திருக்குறள் விளக்கங்கள், 108 திவ்ய தேசங்கள், சிவஸ்தலங்கள் என்று பல தலைப்புகளிலும், இலக்கியம், கிரைம் கதைகள், ஆன்மீகம் என்றும் பல பொக்கிஷங்களை குரல் வடிவில் சேர்த்திருக்கிறோம். ஆடியோ மூலம் நிர்வாக இயல் பற்றி சொல்வதில் எனக்கு விருப்பம் அதிகம். மகான்கள், ஞானியர்களின் வாழ்க்கையை, சத்பாக்கியங்களை சொல்ல விருப்பம் அதிகம். 24 மணி நேர புத்தகமும் வெளியிட்டுள்ளேன். 24 செகண்டில் ஷார்ட்ஸும் வெளியிட்டுள்ளேன். யூடியூபில் 7800 பேருக்கு மேல் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ளனர். கதைகளோடு நிறைய ஆன்மீக விஷயங்களை, பேட்டிகளை அதில் பகிர்ந்து வருகிறோம். சமீபத்தில் அனந்த பத்மநாப சுவாமி என்னும் ஏபிஎன் சுவாமி, துஷ்யந்த் ஸ்ரீதர், குழந்தை ஸ்ரீதர், குடந்தை வெங்கடேஷ் போன்ற உபன்யாசகர்களின் நேர்காணலை வெளியிட்டிருக்கிறோம். சென்னை அஷ்டலட்சுமி கோவிலில் தலைமை குருக்களாக இருக்கும் ஸ்ரீதரன் கோயிலில் ஆகம முறைப்படி எப்படி பூஜை செய்வது என்பதை ஜயாக்கிய சம்ஹிதை மூலமாக பாடமாக நடத்தி வருகிறார். இதனை ஏபிஎன் சுவாமி அவர்கள் ஒருங்கிணைத்தார். சமீபத்தில் எழுத்தாளர் திவாகர் அவர்களின் நூல்களை ஒலி புத்தகமாக கொண்டு வந்துள்ளேன். ஜெயராமன் ரகுநாதன் அவர்களின் டாக்டர் வைகுண்டம் கதைகள், கனடா வாழ் எழுத்தாளர் அ முத்துலிங்கம் அவர்களின் வம்சவிருத்தி நாவல் என்று பல நூல்களை ஒலி நூல் ஆக்கியுள்ளோம். வாழ்க்கையில் ஒன்று நாம் சுயமாக கற்றுக்கொள்வது, இன்னொன்று அடுத்தவர்கள் அனுபவத்திலிருந்து நாம் கற்பது, பெரியவர்கள் வாயிலாக கற்பது. பொதுவாக அன்றாட வாழ்வில் நாம் படிப்பினைகளை ஏற்க தயாராக இருக்க வேண்டும். பாசிட்டிவ் திங்கிங் வேண்டும். வாழ்க்கையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் தங்கள் அனுபவங்களை நவீன தொழில்நுட்ப உதவியுடன் இம்மாதிரி பாட்காஸ்டிங் ஆகவோ, ஆடியோ புக் ஆகவோ பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது வருங்கால தலைமுறையினருக்கு மிகவும் உதவும். இது தமிழில் மட்டுமல்லாமல் எல்லா மொழிகளிலும் சாத்தியமாக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். உங்கள் ஒலிநூல் தளத்திற்கு கிடைத்த வரவேற்பு, விமர்சனங்கள் குறித்து சொல்லுங்கள். ஆடியோ புத்தகங்களுக்கு மிக நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. மிகவும் நெகிழ வைக்கக்கூடிய கருத்துகள் உண்டு. எங்கள் அம்மாவுக்கு நான் புடவை வாங்கி கொடுக்கலாம், நகை வாங்கி கொடுக்கலாம். நான் உங்கள் ஆடியோ புக்கை வாங்கி கொடுத்தேன். ஒரு ஹெட்ஃபோனை மாட்டிக்கொண்டு அவர் கேட்க கேட்க கண்களில் ஆனந்த கண்ணீர். இதை விட வேறு என்ன சார் வேண்டும் என்று ஒருவர் என்னிடம் கேட்டார். இன்னொருவர், சார், COVID-19 காலத்தில் வாழ்க்கையே ஜெயில் மாதிரி இருந்தது. மன அழுத்தத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போதெல்லாம் நான் உங்கள் புத்தகத்தை தான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அது மிகவும் ஆறுதலாக இருந்தது என்றார். இன்னொருவர், உங்கள் பொன்னியின் செல்வன் ஆடியோ கேட்டதும் என் அம்மா ஞாபகம் வந்துவிட்டது. நான் சிறுவனாக இருக்கையில் அம்மா பொன்னியின் செல்வன் கதை சொல்வார்கள். அப்போது எனக்கு அதிகம் தெரியாது, புரியாது. ஆனால் இப்போது உங்கள் குரலில் அந்த கதைகளையும் விளக்கத்தையும் கேட்கும்போது எனக்கு என் அம்மா ஞாபகம் வருகிறது என்றார் இன்னொருவர். எப்படி சார் குரல் கொடுத்தீங்க? ஆழ்வார்க்கடியான் வாய்ஸ், பெஸ்ட் வாய்ஸ் என்றார். வானதிக்கு எப்படி பேசினீங்க? ஆணுக்கு ஒரு குரல், பெண்ணுக்கு ஒரு குரல். குழைவு, நளினம், கம்பீரம் என்று மாறி பேசினது ஆச்சரியம் என்றார். இப்படி பல்வேறு பாராட்டுகள், கருத்துகள், விமர்சனங்கள், அவை இன்னமும் சிறப்பாக எப்படி செய்யலாம் என்று உத்வேகம் அளிப்பவையாக உள்ளன. உங்கள் பணியிடினூடே இதற்கெல்லாம் எப்படி நேரம் கிடைக்கிறது? காரணம் என்னுடைய தனிப்பட்ட ஆர்வம்தான். வார இறுதி எப்போது வரும் என்று காத்து கொண்டிருப்பேன். 15 நிமிடம், அரை மணி நேரம் கிடைத்தால் ஒரு கதையை வாசித்து விடுவேன். நாம் ஒன்றை ஈடுபாட்டோடு, அர்ப்பணிப்போடு செய்ய முன்வந்தால் அதற்கான நேரம் தானாக கிடைக்கும். அப்படித்தான் 100 புத்தகங்களை இதுவரை வாசித்துள்ளேன். 1000 புத்தகங்கள் என்பதை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறேன். ஆனால் பாட்காஸ்டிங் என்று பார்த்தால் 1000க்கு மேல் செய்தாகிவிட்டது. உங்கள் முயற்சிகளுக்கு துணையாக இருந்தவர்கள் குறித்து முதலில் எனது குடும்பம், எனது மனைவி, குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஆஃபீஸிலிருந்து வருவேன். வந்ததும் இன்று என்ன கதை படிக்கலாம் என்று படிக்கப் போய்விடுவேன். நேரம் போவதே தெரியாது. மனைவிதான் குடும்பத்தை பார்த்து கொள்வார்கள். அதுபோல என் குழந்தைகளும் ஆதரவாக இருப்பார்கள். அம்மாவும் எனது பணிகளுக்கு உறுதுணை. உறவினர்கள், நண்பர்கள் என்று நிறைய பேர் எனக்கு நின்றார்கள். அவர்களுக்கு என் நன்றி. என்னுடன் இந்த பணியை பகிர்ந்து கொள்ளும் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. தமிழுக்கு சேவை செய்வது, தமிழ் மூலம் சேவை செய்வது என்பது ஊர் ஊடி தேர் இழுப்பது போன்றது. இதற்கு பலருக்கு நான் நன்றி கடன் பட்டுள்ளேன். நமது இலக்கியங்களை, கலை கலாச்சார பண்பாடுகளை, வரலாறுகளை, ஆன்மீக பொக்கிஷங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவற்றை செய்வதில் எனக்கு மனநிறைவு. எதிர்கால திட்டங்கள் என்ன? மின்னூல் ஒன்று தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அரிதான புத்தகங்களை கொண்டு வரும் எண்ணம் இருக்கிறது. வீடியோ செய்யும் ஆசையும் இருக்கிறது. மோட்டிவேஷனல் ஸ்பீச் எனக்கு மிகவும் பிடிக்கும். அவற்றை வருங்கால தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க எண்ணம் இருக்கிறது. இந்தியர்களின் தொன்மை, கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாட்டை வரும் தலைமுறையினரிடம் சேர்க்க வேண்டும் என்பதில் ஆர்வத்துடன் செயல்பட்டு வருகிறேன். கல்கியின் பொன்னியின் செல்வன். நண்பர் ஒருவர் கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலை நீங்கள் படிக்கலாமே என்று சொன்னார். நானும் மெல்ல மெல்ல ஒவ்வொரு அத்தியாயமாக படித்து வலையேற்றினேன். அதற்கு மிகச்சிறப்பான வரவேற்பு கிடைத்தது. நான் 2009 விளையாட்டாக படிக்க ஆரம்பித்தது. அது இந்த அளவுக்கு பிரபலமாகும் என்பது அப்போது தெரியாது. எல்லா பாத்திரங்களுக்கும், கிட்டத்தட்ட 40 பாத்திரங்கள், நானே குரல் கொடுத்தேன். வர்ணனைகளுக்கு ஏற்ற மாதிரியும் பாத்திரங்களுக்கு ஏற்ற மாதிரியும் குரலில் வித்தியாசம் காண்பித்து ஏற்ற இறக்கத்துடன் படித்தேன். வேலைப்பழு, குடும்பம், குழந்தைகள், அலுவலக பயணங்கள் என்று எல்லாவற்றையும் சமாளித்து நேரம் ஒதுக்கி படித்தேன். எனது முதல் புத்தகம் என்று அதை சொல்லலாம். சுமார் 75 மணி நேரம் அது கேட்க கிடைக்கிறது. 1.7 மில்லியன் ஸ்ட்ரீம்ஸ். ஸ்போட்டிஃபை தளத்தில் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா என்ற பெயரில் அதனை கேட்கலாம். ஸ்டோரிடெல், ஐடியூன்ஸ், ஆப்பிள் மியூசிக், கூகுள் பிளே, ஆரோலிட்டி ஆடியோ என பல தளங்களில் கிடைக்கிறது. பொன்னியின் செல்வனை முதன் முதலாக உலகெங்கிலும் உள்ள மக்கள் கேட்கும்படி ஒலி புத்தகமாக வெளியிட்டது நான் தான். இதற்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, ஊவேசாவின் என் சரித்திரம், புதுமைப்பித்தன், லாசா ராமாமிர்தம், ராஜம் கிருஷ்ணன், ஆதவன் என்று பலரது நூல்களை ஒலி புத்தகம் ஆக்கியிருக்கிறேன். ஸ்ரீகாந்த் ஸ்ரீனிவாசா. தென்றலும் நானும். தென்றல் பதிப்பாளர் சி கே வெங்கட்ராமன் தென்றலுக்கு என்னை எழுத சொன்னார். அதற்காக டயலாக்ஸ் என்ற தலைப்பை தந்து பக்கங்கள் ஒதுக்கினார். முழுக்க முழுக்க நகைச்சுவைக்காக அது. அப்புறம் போட்டோ கார்னர் செய்தேன். பின்னர் ஒரு பக்க கதை. ஒரு சில கதைகள் எழுதியிருக்கிறேன். புலம்பெயர்ந்து அமெரிக்காவில் வாழும் தமிழர்களுக்கு தென்றல் ஒரு வரப்பிரசாதம். தென்றலின் ஆசிரியராக அசோக் சுப்பிரமணியன் எனது நன்றிக்குரியவர். அவருடன் இணைந்து ஸ்டான்ஃபோர்ட் ரேடியோவில் தமிழ் இசை பயணம் என்ற நிகழ்ச்சியை செய்திருக்கிறேன். தென்றலில் வந்த மகான்கள் பற்றிய ஆன்மீக கட்டுரைகளை சிகேயின் அனுமதி பெற்று ஒலிவடிவில் அளித்தேன். அதற்கு மிக நல்ல வரவேற்பு. தென்றல் எடிட்டர் மதுரபாரதி அவர்களிடமிருந்து நாடகம் குறித்து நிறைய கற்றுக்கொண்டேன். பாகீரதி சேஷப்பன் அவர்களுடன் நல்ல அறிமுகம் உண்டு. நான் வானொலி நிகழ்ச்சிகள் அளிக்கும் போது அவர் நிறைய தயாரித்து கொடுத்தார். பாரதியாக நடித்தது எம்பெருமான், ஸ்ரீ ராமானுஜராக நடித்தது பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் துரியோதனனாக நடித்தது. இவையெல்லாம் வாழ்வில் மறக்க முடியாத தருணங்கள். ஸ்ரீகாந்த் சீனிவாசா. நூலாசிரியர்களுக்கு வேண்டுகோள், உங்கள் எழுத்தை ஒலி நூலாக்க விருப்பமா? நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய மின்னஞ்சல் முகவரி இதோ: tamilaudiobooks@gmail.com. ஸ்ரீகாந்த் சீனிவாசா. ஆடியோ தளங்கள், தமிழ் மின்னூல் தளம் www.tamilaudiobooks.com, தமிழ் மின்னூல் யூடியூப் www.youtube.com/@tamilaudiobooks, தமிழ் மின்னூல் ஃபேஸ்புக் பக்கம் www.facebook.com/tamilaudiobook/. மின்னஞ்சல் முகவரி itsdiff@gmail.com. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.